இரண்டு நாளாகமம் அத்தியாயம் 21. யோசபாத் இறந்து தாவீதின் நகரத்தில் தன் முன்னோர்களின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய இடத்தில் அவன் மகனாகிய யோராம் ராஜாவானான். அவனுக்கு யோசபாத்தின் மகன்களாகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் மகன்கள். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் விலைமதிப்பான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே பாதுகாப்பான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் முதற்பிறந்தவனாக இருந்ததால் அவனுக்கு ஆட்சியைக் கொடுத்தான். யோராம் தன் தகப்பனுடைய அரசாட்சிக்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யோராம் ராஜாவாகிறபோது 32 வயதாயிருந்து 8 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் மகள் அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் யெகோவாவின் பார்வைக்குப் பொல்லாப்பானதை செய்தான். யெகோவா தாவீதுக்கும் அவன் மகன்களுக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு செய்த உடன்படிக்கையின் காரணமாக தாவீதின் வம்சத்தை அழிக்க விருப்பமில்லாமல் இருந்தார். அவனுடைய நாட்களில் யூதாவின் ஆளுகையின் கீழிருந்த ஏதோமியர்கள் கலகம் செய்து தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல ரதங்களோடும் புறப்பட்டு போனான். அவன் இரவில் எழுந்திருந்து தன்னை சூழ்ந்து கொண்ட ஏதோமியர்களையும் ரதங்களின் தலைவரையும் தோற்கடித்தான். ஆகிலும் யூதாவின் ஆளுகையின் கீழிருந்த ஏதோமியர்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் செய்து பிரிந்தார்கள். அவன் தன் முன்னோர்களின் தேவனாகிய யெகோவாவை விட்டுவிட்டதால் அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் செய்தார்கள். அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிமக்களை வழிவிலக செய்து யூதாவை அதற்கு தூண்டிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு கடிதம் அவனிடத்திற்கு வந்தது. அதில், உம்முடைய முற்பிதாவாகிய தாவீதின் தேவனாகிய யெகோவா சொல்லுவது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடக்காமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் விபச்சார வழிக்கு ஒப்பாக யூதாவையும் எருசலேமின் குடிமக்களையும் விபச்சாரம் செய்ய வைத்து உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டதால், இதோ யெகோவா உன் மக்களையும் பிள்ளைகளையும் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையினால் வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகி விழும் வரை கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அப்படியே யெகோவா பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து வலுக்கட்டாயமாக புகுந்து ராஜாவின் அரண்மனையில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் அவனுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவனுடைய இளைய மகனைத் தவிர வேறொரு மகனையும் அவனுக்கு மீதியாக விடவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிறகு யெகோவா அவன் குடலில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருடங்கள் முடிகிற காலத்தில் அவனுக்கு இருந்த கொடிய நோயினால் அவன் குடல்கள் சரிந்து இறந்து போனான். அவனுடைய முற்பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய மக்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிறபோது 32 வயதாயிருந்து 8 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்து ஒருவராலும் விரும்பப்படாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்தார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை.